بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்தரமான சொர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக மனித வாழ்விலே ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் தெளிவையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதன் அடிப்படையில் மனித குணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய வெட்கத்தை பற்றி இஸ்லாம் மிக தெளிவானதொரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்கியிருக்கிறது. பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் வெட்கப்படக்கூடாது என்பதை பற்றி தான் பேசுவார்கள், எழுதுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இன்றைய வகுப்பில் வெட்கப்படக்கூடாத செயல்கள் என்ன, காரியங்கள் என்ன, எந்தெந்த இடங்களிலே நாம் வெட்கப்படக்கூடாது, எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நாம் வெட்கப்படக்கூடாது என்ற ஒரு செய்தியை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தலைப்பிற்கு நாம் போவதற்கு முன்னால இந்த வெட்கத்தை குறித்து சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெட்கம் என்று சொன்னால் என்ன? முதல்ல இதற்கு அரபியில ஹயா என்று சொல்லுவார்கள். அல் ஹயா, ஹயா என்று சொன்னால் வெட்கம். இந்த வெட்கத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டால், பிறர் முன்னிலையிலேயே பிறர் முன்னாடி இயல்பாக இருக்க முடியாது. நம்ம இயல்பாக இருக்கிறோம் இல்லையா, அப்படி இயல்பாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது தன்னுடைய விருப்பத்தை மிக தெளிவாக சொல்ல முடியாத ஒரு தயக்க உணர்வு, இதற்குத்தான் வெட்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரமல்லாமல் பிறர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அதாவது பிறர் பழிக்கு பயந்து என்ன செய்யறது, ஏதாவது ஒன்றிலிருந்து விலகி இருப்பதற்கு ஹயா என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த ஹயா என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் வாழ்தல். ஹயாத்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அல் ஹயா என்பதற்கு உயிர் வாழ்தல் அப்படின்ற ஒரு பொருள். நமக்கெல்லாம் நல்லா தெரியும், எல்லோருமே சர்வ சாதாரணமாக பேசுவோம், மானம் போச்சுன்னா உயிரே போன மாதிரி சொல்லுவோமா இல்லையா? சொல்வார்கள், மானம் இழப்பின் உயிர் வாழ்வது உடமையா என்றெல்லாம் கூட கேட்பார்கள். அப்போ மானம் போயிடுச்சுன்னா என்னச்சு, உயிரே போன மாதிரி தான். அப்ப அதற்காகத்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே மானத்தோடும் மரியாதையோடும் வாழ வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையின் தத்துவமே அதுதான். அப்ப அதனால்தான் இந்த அல் ஹயா என்பதற்கு உயிர் வாழ்தல் என்ற ஒரு அர்த்தத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. மார்க்க ரீதியாக இந்த வெட்கத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தையும் உங்களுடைய நினைவுக்கு நான் கொண்டு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வெட்கத்தை குறித்து பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, அல் ஈமானு பிதுஉன் வஸ்துஉன ஷுஅபா. ஈமான் இருக்கு பாத்தீங்களா, அது 60க்கும் மேற்பட்ட கிளைகளை சார்ந்தது. வல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், அதுல வெட்கமும் ஒரு கிளைதான் என்று சொன்னார்கள். இதுல ஈமானு 60க்கும் மேற்பட்ட கிளைகளை சார்ந்தது, அதுல வெட்கப்படுவது இருக்கிறதே அதுவும் ஈமானுடைய ஒரு அம்சம், ஈமானுடைய ஒரு கிளை என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 9வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இதே போன்ற ஒரு செய்தி முஸ்லிம் கிரந்தத்திலையும் 58-59வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் ஈமானு பிதுஉன் வஸ்துஉன அவ் ஸபுஉன ஷுஅபா. ஈமான் இருக்கு பாத்தீங்களா, அது 60க்கும் அல்லது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை சார்ந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஈமானிற்கு இந்த ஈமான் 60க்கும் அல்லது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஆயிலாஹா, அதில் உயர்ந்த தர்ஜா உடையது ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லா, அல்லாஹ் ஒருவன் தான் என்று, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் கிடையாது என்று ஷஹாதா, சாட்சி பகிருதல். அதிலே ரொம்ப இறுதி நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமாதத்துல் அதா அனி தரீகி, பாதையிலே நோவினை தரக்கூடியதை அகற்றுவது. ஒரு பாதையில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், ஏதாவது இடைஞ்சல் தரக்கூடியது, ஏதாவது முள்ளோ கல்லோ கடந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவும் ஈமானில ஒரு பங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, வல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், ஹயா வெட்கப்படுவது இருக்கிறதே அதுவும் ஈமானுடைய ஒரு கிளைதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வெட்கத்தை குறித்து எல்லா நபிமார்களுமே பேசியிருக்கிறாங்க. அதாவது சில அடிப்படையான விஷயங்களை எல்லா நபிமார்களும் ஒரே மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் ஒரு சில விஷயங்களை என்ன செய்வாங்க, ஒரே மாதிரியாக சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதாலம் தஸ்தஹி, உனக்கு வெக்கம் இல்லனா நீ எதை வேண்டாலும் செஞ்சுக்கோ. யார் சொல்லுது? எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதாலம் தஸ்தஹி, உனக்கு வெக்கம் இல்லனா நீ எதை வேண்டாலும் செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க. இந்த அறிவுரையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லாமே இந்த வெட்கத்தை குறித்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப நாம ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த வெட்கம் என்பது, வெட்க உணர்வு என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. ஏன்னா இந்த வெட்கம் கெட்டு போய்விட்டால், வெட்கம் என்ற அந்த உணர்வு இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக என்ன செய்யலாம், ஆபாசங்களையும் அருவறுக்கத்தக்க காட்சிகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக நம்ம செய்து விடுவோம். ஏதோ அந்த வெக்க உணர்வு இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம என்ன செய்யறோங்க, பல்வேறு விஷயங்களில நம்ம கட்டுப்பாடோடு இருக்கிறோம். அப்ப வெட்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பண்பு. வெட்கம் என்பது மனிதனுக்கு ஒரு உயரிய பண்பு. வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு அம்சம் என்பதை அதுல எந்த ஒரு எல்லாலும் என்ன இல்லை, சந்தேகமே இல்லை. வெட்கம் வேணும், வெட்கம் ஈமானுடைய ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அது தெளிவான ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களுக்காக வெட்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. ஒரு சில விஷயங்களுக்காக வெட்கப்படக்கூடாது. அது என்னென்ன விஷயங்கள் என்பதைத்தான் நாம் என்ன செய்யறோம், இந்த வகுப்பில பார்க்க இருக்கிறோம். முதல்ல நாம் அறிந்து கொண்ட மார்க்கத்தை, நாம் தெளிவான மார்க்கத்தை, நாம் ஏற்றுக்கொண்ட சத்திய மார்க்கத்தை பிற மக்களுக்கு சொல்லுகின்ற சமயத்திலே எந்த விதமான தயக்கமோ எந்த விதமான வெட்கமோ படக்கூடாதுங்க. எந்த விதமான தயக்கமும் எந்த விதமான வெட்கமும் படக்கூடாது. அதே போன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில், பிறரிடம் இருந்து மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில நாம் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. இதற்கு நீங்க சரித்திரத்தை புரட்டி பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு சஹாபியுடைய வரலாறை உங்களுக்கு நினைவு கொண்டு வருகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. யாருங்க இவங்க? அபு தல்ஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அன்ஹு அவர்களுடைய மனைவி, துணைவி. அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயா. இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு கணவர் இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். தன்னந்தனியா இருக்கிறாங்க, விதவையா இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அபு தல்ஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அப்ப அவர் இஸ்லாத்துல இல்ல, அபு தல்ஹா இஸ்லாத்துல இல்ல, ஊரிலேயே மிக பெரிய பணக்காரர். இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கூடிய அந்த குணாதிசயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு பெண் கேட்டு வருகிறார். அவங்க அவங்களுடைய கணவர் இறந்து விடுகிறார். இறந்ததற்கு பின்னால விதவியா இருக்கிறாங்க, நாம மறுமணம் செய்து கொள்ளலாமே என்ற எண்ணத்தில என்ன செய்யறாரே, வந்து கேட்கிறார். பெண் கேட்டு வந்த அந்த அபு தல்ஹாவிடம் உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசிய அந்த செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன, பெண் கேட்டு வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை இடத்திலே அவங்க சொல்றாங்க, மார்க்கத்தை எவ்வளவு சாதுரியமாக சொல்றாங்க பாருங்க, எந்த விதமான வெட்க உணர்வும் இல்லாமல் சாதுரியமாக சொல்றாங்க. அபு தல்ஹா அவர்களே, நீங்கள் தான் மிக சிறந்த மனிதர், உங்களை விட எனக்கு நல்ல ஒரு கணவர் அமைய மாட்டார், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் இணை வைப்பாளராக இருக்கிறீர்கள், நீங்கள் இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள், நீங்கள் இஸ்லாத்தில் இல்லாமல் இருக்கிறீர்கள், ஒரு காஃபிராக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது, என்னுடைய கொள்கை கோட்பாடுகள் வேற, நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன், நீங்க இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அது மாத்திரமல்ல, அங்க ஒரு சில செய்திகளையும் சொல்றாங்க, நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. பெண் கேட்டு வந்தா என்ன செய்வோம், பெண் கேட்டு வந்து சொன்னா மாப்பிள்ள பிடிச்சு போச்சுன்னா உடனே தட்ட மாத்திப்போம், இதுதானே வளமை. ஆனா அவங்க பாருங்க, அந்த இடத்திலும் கூட தான் கொண்ட அந்த பிரச்சாரத்தை, தான் ஏற்றுக்கொடுக்க அந்த சத்திய மார்க்கத்தை அவருக்கு சொல்லணும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, எந்த விதமான தயக்க உணர்வும் இல்லாமல் வெக்கமும் இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்க சொன்ன, நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு மரக்கட்டை, அது நெருப்பிலே போடப்பட்டால் அது பொசுங்கி சாம்பலாகிவிடும், அதைத்தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற மாதிரி எல்லாம் சில பிரச்சாரங்களை செய்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், வேறு எந்த ஆட்சேபனையும் எனக்கு இல்லை, நீங்க நல்லவர் பண்புள்ளவர் பணக்காரர் எல்லாம் இருக்கு, ஆனால் இஸ்லாம் இல்லையே, அதனால நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க, அதையே நான் மகராக ஆக்கி கொண்டு என்ன செஞ்சுக்கிறேன், உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை அந்த பெண் கேட்டு வந்த மாப்பிள்ளை இடத்திலே மிக தெளிவாக சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது, மார்க்கத்தை பிற மக்களுக்கு நாம் போதிக்கின்ற பொழுது என்ன செஞ்சிடக்கூடாது, வெக்க உணர்வே இருக்கக்கூடாது, அவர் என்ன நினைப்பாரு, இவர் என்ன நினைப்பாரு, இவர் நம்ம கூட இருக்கக்கூடிய இன்ஜினியர் ஆச்சே, இவர் பெரிய முஹந்திஸ் ஆச்சே, இவர்கிட்ட போய் சொன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, இந்த மாதிரியான எண்ணங்களோ ஒரு வெட்க உணர்வோ எங்க இருக்கக்கூடாது, மார்க்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்திலே நிச்சயமாக இருக்கவே கூடாது. இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யறோம், பாடத்தை கற்பிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் கூட, மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் கூட இந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு வெட்க உணர்வை என்ன செய்தாங்க, அப்படி தூக்கி வச்சிட்டாங்க, வெட்கமே இல்லாம என்ன செய்வாங்க சொன்னா மார்க்கத்தை பற்றி நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுல ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. அதற்கு ஒரு நம்ம நிகழ்வை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதே உம்மு சுலைம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா வராங்க, வந்து ஒரு ஒரு ஃபிக்ஹ் சட்டத்தை கேட்கிறாங்க, ஒரு ஃபிக்ஹ் சட்டம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை கேட்டு வராங்க. அது கேட்டு வருகின்ற பொழுது ஒரு பீடிகை போடுறாங்க, என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதே சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் அப்படின்ற பீடிகை போட்டுவிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன கேள்வி, ஃபஹல் அலல் மர்அதி மின் குஸ்லின் இதஹ்தமலத், என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டுவிட்டால், ஸ்கலிதம் ஏற்பட்டுவிட்டால் அவளுக்கு குளிப்பு கடமையா, தூக்கத்தில் இந்திரியம் வெளியாகிவிட்டால் அவளுக்கு என்ன செய்து கடமையா என்று கேட்கிறாங்க. அப்போ பக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஆமா இதாரத்தில் மா, தண்ணீரை பார்த்தால், உன்னுடைய ஆடையில தண்ணீரை பார்த்தால், அந்த ஸ்கலித அந்த மதன நீரை பார்த்தால் குளிப்பு கடமைதான் என்று என்ன செய்யறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சொல்லுகின்ற பொழுது பக்கத்துல யார் இருக்கிறா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அவங்களுடைய மனைவி அபு ஸலமா கூட இருக்கிறாங்க, உம்மு ஸலமா இருக்கிறாங்க. உம்மு ஸலமா ரதியல்லாஹு தஆலா இதை கேட்ட உடனே அப்படியே வெக்கப்பட்டு முகத்தை மூடிக்கிறாங்க. யாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மு ஸலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க என்ன செய்யறாங்க, இது ஒரு பெண்கள் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை இல்லையா, அது மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம், ஆனா அவங்க எல்லாம் கேட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம தெளிவுபடுகிறோம். அப்ப அவங்க வெட்கப்பட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முகத்தை மூடிக்கிறாங்க. முகத்தை மூடிக்கிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், பெண்ணுக்கு கூட ஸ்கலிதம் ஏற்படுமா, ஆண்களுக்கு தான் ஸ்கலிதம் ஏற்படும், பெண்ணுக்கு கூட ஏற்படுமா அப்படின்னு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தரிபத்திய மீனுக்க, அதாவது என்ன கேள்வி கேட்ட நீ, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன சொல்லுவாங்களே, என்ன கேள்வி கேட்ட நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஃபரீமா யஸ்வஹா வலதுஹா அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்புறம் எப்படிதான் குழந்தை தாயின் சாடையில பிறக்கிறது, தாயின் சாடையில பிறக்கிறது இல்லையா, அது எப்படிதான் பிறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, அதாவது அந்த அந்த ஸ்கலிதம் இல்லை என்று சொன்னால் பெண்ணுக்கு ஆணுக்கு இருக்கு வருகின்றது போல அந்த பெண்ணுக்கும் என்ன இருக்குது, அந்த விந்து அணுக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. அப்போ ஒரு ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்படுவதை போல பெண்ணுக்கும் ஸ்கலிதம் ஏற்படும், அந்த மதன நீர் வரும் என்பதற்கு உண்டான இன்னொரு செய்தியும் கூட நம்ம என்ன செய்யறோம், தெளிவாக ஒரு என்னது, ஒரு குழந்தை தாயை போலவோ அல்லது தந்தையை போலவோ பிறப்பதற்கு என்ன எந்த மாதிரியாக பிறக்கிறது, ஒரு தாயை போல தந்தையை போல பிறக்குது இல்லையா, அது எதனால பிறக்குது, அப்படி எந்த அந்த ஜாதியில பிறக்குது, அது எப்படி பிறக்குது அப்படி என்பதற்கு உண்டான இன்னொரு செய்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க, புதுசு மதீனாவுக்கு வருகின்ற பொழுது அதுல என்ன செய்யறாரு, ஒரு யூத அறிஞர், யூத அறிஞர் அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய யூத அறிஞர், அவர் என்ன செய்யறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மூணு கேள்வி கேட்கிறாரு. அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது சொல்றாரு, இந்த மூன்று கேள்விக்கும் பதில் யாருக்கு தெரியும் சொன்னா, இறை தூதராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும், இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மூன்று கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வி, அதாவது மறுமை நாளின் அடையாளமாக முதல் அடையாளமாக எது இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த யூத அறிஞர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, அதாவது மறுமையின் அடையாளங்கள் முதல் அடையாளம் எது, இது ஒன்று. இரண்டாவது, சொர்க்கத்தில சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக எது கொடுக்கப்படும், இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, ஒரு குழந்தை தாயின் ஜாடையிலேயோ அல்லது தந்தையின் ஜாடையிலேயோ பிறக்கிறது அல்லவா, அது எப்படி, இந்த மூன்றுக்கு என்ன செய்யுங்க, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த அப்துல்லா இப்னு சலாம் ரதி அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அப்துல்லா இப்னு சலாம் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்ட உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எப்படி சொல்றாங்க சொன்னா, இப்பதான் ஜிப்ரீல் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இப்ப என்ன செய்யறான், அதுக்கு பதில சொல்லி கொடுத்துட்டான். அப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் என்னிடம் தோன்றி இதற்கான பதிலை சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது முதல் அடையாளம், கியாமத்து நாளுடைய மறுமை நாளுடைய முதல் அடையாளமாக கிழக்கில் இருந்து ஒரு நெருப்பு என்ன செய்யும் சொன்னா, மக்களை எல்லாம் மேற்கு திசையை நோக்கி என்ன செய்யும், இழுத்து கொண்டு வரும். ஒரு நெருப்பு கிழக்குல ஆரம்பிச்சு அது மக்களை எல்லாம் ஒரு என்ன செய்யும், கிழக்கு திசையில மேற்கு திசையில கொண்டு போய் ஒன்று திரட்டும். இது வந்து மறுமை நாளுடைய முதல் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே சுவர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனுடைய ஈரலை கொடுக்கப்படும். மீனுடைய ஈரல் தான் என்ன செய்யப்படும், மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டாவது கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. மூணாவது கேள்விக்கு பதில் சொல்லிக்கின்ற பொழுது தான் சொன்னாங்க, அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தாம்பத்திய உறவில ஈடுபடுகின்ற பொழுது ஆணுடைய விந்தணு கற்பரைக்குள்ளே முந்திவிட்டால் ஆணுடைய ஜாடையிலே என்ன செய்வான், குழந்தை பிறக்கும். அதே நேரத்தில் பெண்ணுடைய விந்தணு முந்திவிட்டால் பெண்ணுடைய ஜாடையிலே பிறக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம பார்க்கிறோம். இதுவும் புகாரியில் என்ன செய்து ஆதாரபூர்வமான ஹதீஸாக நாம பார்க்கிறோம். அப்ப என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்ம எதற்காக இதை சொல்ல வருகிறோம் சொன்னால், ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த விதமான தயக்க உணர்வும் இல்லாமல் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும், இதனுடைய சட்டங்களை இதனுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் கேட்ட அந்த செய்தியை நாம பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அதே போல சில இன்னும் சில பெண்மணிகள் எல்லாம் கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எந்த விதமான தயக்க உணர்வும் வெட்கமும் இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இது எந்த ஹதீஸ்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. முஸ்லிம்ல 552 ஹதீஸாக இது இடம்பெறுகிறது. ஒரு சஹாபி பெண்மணி, அன்சாரிய சஹாபிய பெண்மணி, அஸ்மா பின்த் ஷக்கல், அவங்க பேர் என்னங்க, அஸ்மா பின்த் ஷக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்சாரிய பெண்மணி என்ன கேட்கிறாங்க, அதாவது மாதவிடாய் நேரத்தில், மாதவிடாய் ஏற்படுது இல்லையா பெண்களுக்கு, அப்படி மாதவிடாய் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் எப்படி குளிக்கணும், மாதவிடாய் நீங்கி குளிக்கணும் இல்லையா, அப்ப அந்த நேரத்தில் எப்படி குளிக்கணும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து இந்த செய்தியை கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வந்து அந்த தண்ணீரையும் இளந்த இலையும் போட்டு என்ன செய்ய, உன்னை சுத்தம் செய்து கொள், அதுக்கு பிறகு தலையில தண்ணி விட்டு உடம்பை புல்லா என்ன செய்ய தண்ணீர் ஊற்றி கழுவிக்கொள். அடுத்ததாக என்ன செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கஸ்தூரி பூசப்பட்ட பஞ்சை வைத்துக் கொண்டு நீ என்ன செய்ய சுத்தம் செய்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை சொல்றாங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்துல ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அவங்க எப்படி அதை சுத்தம் செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாசுக்கா என்ன செய்யறாங்க, பஞ்சை வைத்து என்ன செஞ்சு கொள்ளு சுத்தம் செய்து கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அதை எப்படி வைத்து சுத்தம் செய்வது என்று திரும்பவும் கேட்கிறாங்க. யாரு, அஸ்மா பின்த் ஷக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்மணி. அப்போ ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பெண்மணியை கூப்பிட்டு காதல சொல்றாங்க, ஏமா அது எந்த இடத்துல ரத்தம் பட்டு இருக்குதோ ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்ய சுத்தம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அங்க சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு சஹாபி பெண்மணியாக இருந்து கொண்டு எந்த விதமான வெட்க உணர்வும் இல்லாமல் என்ன செய்யறாங்க, மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த ஃபிக்ஹுடைய சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வெட்கத்தை விட்டு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. இந்த மாதிரியான உணர்வு வர வேண்டும். இதற்கெல்லாம் என்ன செய்யறது, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது, இதுல என்ன இது என்ன சட்டம் அப்படி என்பது என்ன செய்யணும், நாம தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இவங்கெல்லாம் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரண பெண்மணிகளாக இருக்கிறாங்க. அதனால்தான் நான் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மிக தெளிவாக சொல்றாங்க, நியமன் நிசாயி நிசாவுல் அன்சார், அதாவது பெண்களிலேயே சிறந்த பெண்மணிகள் அன்சாரிய பெண்மணிகள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லம் யகுன் யம்னஹுன்னல் ஹயா அன் யுஃபக்கஹுன ஃபித்தீன், அதாவது மார்க்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே இந்த ஹயா இருக்க வெட்கம் அது அவங்களுக்கு தடையாவே இல்லை. வெட்கம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும் இல்லையா, ஆனா மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கு அந்த தயக்கமோ அந்த வெட்கமோ இருந்துச்சு என்று சொன்னால் இல்ல. அப்படிப்பட்ட பெண்மணிகளாக அன்சாரிய பெண்மணிகள் இருந்தார்கள் என்று யார் சொல்றா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம ஹதீஸ் கிரந்தங்களில பார்க்கிறோம். அதே போல பாருங்க, பெண்மணிகள் மாத்திரம் அல்ல ஆண்களும் கூட என்ன செய்வாங்கன்னா, இந்த சட்டங்களை சில சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்வாங்க, ஒரு நபியாக நாம இருக்கிறோமே இது சொன்னா எப்படி என்றெல்லாம் அவங்களும் வெட்கப்பட்டதில்லை, மிக தெளிவாக சொல்லுவாங்களாம். எப்படின்னா, ஒரு கட்டம் முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு தான் முஹாஜிர்கள் சொல்லுவோம். அதே போல அன்சாரிகள், ஒரு பக்கம் முஹாஜிர்கள் இன்னொரு பக்கம் அன்சாரிகள், இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு விவாதம் நடக்குது. என்ன விவாதம், அதாவது ஃபிக்ஹு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விவாதம். என்ன விவாதம் அப்படிங்கிறா, முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒரு விவாதம். அதுல அன்சாரிகள் சொல்றாங்க, ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து விந்து வெளியானால்தான் குளிப்பு கடமை. யார் சொல்றா, அன்சாரிகள் சொல்றாங்க, கணவனும் மனைவியும் இணைந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடுகின்ற பொழுது விந்து வெளியானால் தான் குளிப்பு கடமையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த முஹாஜிர்கள் இருக்கிறாங்களே அவங்க சொல்றாங்க, இல்ல ஆண் குறியும் பெண் குறியும் இணைந்து விட்டால் என்னது குளிப்பு கடமை தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. இப்ப ஒரு பக்கம் இவங்க இன்னொரு பக்கம் இப்படி, இப்ப என்ன செய்யறது. அப்ப அதுல வந்து அபு மூசல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கிறார். அவர் பார்க்கிறார், இதுக்கு சரியான தீர்வை நான் எங்க போகணும் சொன்னா, எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபு மூசல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க அப்படிங்கன்னா, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க, அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்டு, யா உம்முல் முஃமினீன் இன்னி உரீது அன் அஸ்அலுக்கி அன் ஷய்இன் வஇன்னி அஸ்தஹீக்க, அவங்க கேட்கிறாங்க சொல்றாங்க, மூமின்களுடைய தாயே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு நாடி வந்திருக்கிறேன், ஒரு சட்டத்தை நாடி என்ன செஞ்சிருக்கிறேன் வந்திருக்கிறேன், ஆனா அந்த சட்டத்தை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது, ஏன்னா ஒரு முக்கியமான சட்டம் இல்லையா இது, அப்ப அதனால எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறா, இவர் சொல்றாரு அபு மூஸல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஃபகாலத் லா தஸ்தஹி அம்மா கிட்ட எப்படி பின்னே பேசுவியோ அந்த மாதிரி பேசு, என்னை அம்மாவாக நினைத்துக் கொள், நான் வந்து என்னது மூமின்களுக்கு தாயாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, நீங்க தைரியமா கேளுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அப்பதான் அவர் கேட்கிறார், அபு முஸ்லா அஷ்ரி ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ஃபமா யூஜிபல் குஸ்ல், எப்ப வந்து அந்த குஸ்ல் அதாவது குளிப்பு கடமையாகும், குளிப்பு எப்பொழுது கடமையாகும் அப்படின்னு சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, அலல் கபீரி சக்கத்த, நீ சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிற, நீ சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிற, யாருக்கு எந்த கேள்விக்கு யாரால பதில் சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன என்று கேட்டால், வ மஸ்ஸல் ஹிதானு அல் ஹிதானே ஃபக்கத் வஜபல் குஸ்ல, ஆண்குறியும் பெண்குறியும் சந்தித்து கொண்டால் என்ன செஞ்சிரும், குளிப்பு கடமையாகிவிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க அந்த சட்டத்தை சொல்றாங்க. அப்போ ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு, அதை மக்களுக்கு சொல்வதற்கு என்ன செய்யறது இல்ல, அங்க வந்து ஒரு வெட்கம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது, வெட்கப்பட்டுட்டு அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவங்க என்ன செய்யறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் சொல்றாங்க, வெட்கப்படாம கேளுங்கன்றாங்க, அவர் வெட்கப்படுகிறேன் எனக்கு வெட்கமா இருக்குதுன்னு சொல்றாரு, ஆனாலும் என்ன செய்யறாங்க, வெட்கப்படாம கேட்டதின் விளைவுதான் இன்னைக்கு நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், இந்த சட்டங்களை எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள், அதை நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். அதே போல பாருங்க, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள், இந்த மாதிரி வெட்கப்படாமல் சில ஃபிக்ஹ் சட்டங்களை தெரிந்து கொண்டதின் விளைவுதான் நமக்கு இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், இது வந்து முஸ்லீம்ல 580வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஒருவர் வரார், ஒரு சஹாபி வரார், அன்ன ரஜுலன் ஸால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ரஜுலி யுஜாமாஹுலஹு, அதாவது ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால், தாம்பத்திய உறவில் ஈடுபடுகின்ற பொழுது, அதாவது என்ன செய்யுது, தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு விட்டு விந்து வெளியாக்காமல் என்ன செஞ்சது, விந்து வர்றதுக்கு முன்னாடி வெளியேற்றுறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த குஸ்ல் கடமையா, நமக்கெல்லாம் இப்ப கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு, ஒரு மனிதர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு, அதாவது கணவனும் மனைவியும் தாம்பத்திய உறவு ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது என்ன செய்யுது, விந்து வெளியாமல் என்ன செஞ்சிடறாரு, எடுத்து விட்டால் இப்ப வந்து குளிப்பு கடமையா அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட கேட்கிறாரு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, அவர் கேட்கிறார், ஹல் அலைஹுமால் குஸ்ல், இப்ப இந்த மாதிரி உண்டான சூழ்நிலையில எங்களுக்கு குளிப்பு கடமையா, இந்த மாதிரியான சூழ்நிலையில எங்களுக்கு குளிப்பு கடமையா அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னில் அஃஅலு தாலிகே அனவஹாதிஹி சும்மா நகத்தசில், அதை இருக்கிறாங்களே ஆயிஷா நானும் அவங்களும் அப்படித்தான் இருப்போம், ஆனா பின்னாடி நாங்க என்ன செய்வோம், குளித்துக் கொள்ளுவோம், நாங்களும் அவரும் நானும் என்னுடைய மனைவி ஆயிஷாவும் இப்படிதான் இருப்போம், பின்னாடி நமக்கு என்ன செஞ்சுக்குவோம், குளித்துக் கொள்ளுவோம். அப்ப குளிப்பது கடமை, விந்து என்ன செய்யுது, அதாவது வெளிவரவில்லை என்று சொன்னாலும் கூட என்ன செய்யுது, குளிப்பு கடமைதான், ஆண்குறியும் பெண்குறியும் சந்தித்துக் கொண்டாலே குளிப்பு கடமைதான் என்ற அந்த தெளிவை என்ன செய்யறாங்க, அங்கே பதிவு செய்வதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் எதுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில வெட்க உணர்வு என்பதை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்ற வகையிலே வெட்கம் என்பது சுபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு கிளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல வெட்கம் இருக்கக்கூடாது, இது ஒரு வகை. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, நாம வெட்கப்படக்கூடாத சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, சில இடங்கள் சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு தவறை செய்து விட்டால், நாம ஒரு தவறை செய்து விட்டால், இது தவறு என்று தெரிந்ததற்கு பின்னால அதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்படவே கூடாது. ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு தவறு செஞ்சிட்டோம், தவறு என்று நமக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது, அல்லது யாராவது இப்படி சொல்றாங்க இது தவறு அப்படின்னு சொல்றாங்க, அதற்கு பிறகு அதை உணர்ந்து கொள்கிறோம், உணர்ந்து கொண்டு அதற்காக பிறரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கோ அல்லது அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கோ என்ன செய்யக்கூடாதுங்க, வெட்கப்படவே கூடாது. இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு அல்லாஹுக்கு செய்யக்கூடிய தவறுகள், அல்லாஹுடைய விஷயங்களிலே செய்யக்கூடிய தவறுகள், ஹுக்கூக்குல் இன்சான். இரண்டாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறுகள். இதுல பாருங்க, ஹுக்கூக்குல்லா அல்லாஹுக்கு செய்யக்கூடிய தவறுகள் சொன்னா ஏதாவது என்ன செய்யும், அல்லாஹுடைய அந்த கடமைகளிலே குறைபாடு வைத்திருப்போம். அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ்விட்ட முறையெடுத்து அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேடி தனிமையில அமர்ந்து நம்முடைய தவறுகளை எல்லாம் வெட்கப்படாம அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும். இது ஒரு வகை. இரண்டாவது ஹுகூகுல் இன்சான், அதாவது மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதாவது உங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்க ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது ஒரு இயக்கத்திலேயோ ஏதாவது ஒரு தவறை நீங்கள் செய்து விடுகிறீர்கள், அந்த தவறை உங்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப என்ன செய்யணும் சொன்னா, அந்த தவறை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, அந்த தவறை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு வெட்கப்படாமல் அதற்காக மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். இந்த ஒரு பண்பு மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிட்டால் நீதிமன்றங்களே தேவையில்லை, பஞ்சாயத்துகளே தேவையில்லை, இல்லையா? நான் தவறு செஞ்சுட்டேன், தவறு செய்ததற்கு பின்னால் தவறு என்று சுட்டி காட்டியதற்கு பின்னால அந்த தவறை நாம் யார் எடுத்து செஞ்சோமோ அவரிடத்துல போய் மன்னிச்சிருங்க என்று வெட்கப்படாமல் நாம கேட்டு விட்டோம் என்று சொன்னால் ஏதாவது பிரச்சனை வருமா? சுமூகம் தான் வரும், பிரிவுகள் ஏற்படாது, சுமூகமாக நம்முடைய என்ன செய்ய வாழ்க்கை நம்ம ஓட்டலாம். பாருங்க, அதற்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரெண்டு பேரும் உற்ற நண்பர் தான், ரெண்டு பேரும் உற்ற நண்பர்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன மனக்கசப்பு, அப்ப அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏதோ சொல்லிவிடுறாங்க, சொல்லிட்டாங்க, அவர் ஒரு மன கசப்பு ஏற்பட்டு போய்விடுகிறார். இப்ப இவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள என்னடா இப்படி செஞ்சிட்டமே, நாம செஞ்சது தப்பாச்சே, இப்படி சொல்லிட்டோமே அவரை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள போட்டு அழுத்தி கொண்டு இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, போய் நம்ம மன்னிப்பு கேட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெட்கத்தை விட்டு என்ன செய்யறாங்க, நேரா உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. ஆனா அவங்க மன்னிக்க தயாரா இல்ல. யாரு? உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மன்னிக்க தயாரா இல்ல. இந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்ன, செய்வதறியாம என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராங்க, சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது வந்து சொல்றாங்க, அல்லாஹுடைய திருத்துதரே, இந்த மாதிரி உமருக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு விட்டது, அவரை நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்ட போல தெரியுது, அதனால அவர் வந்து கோச்சுக்கிட்டு போயிட்டாரு, நான் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், ஆனால் என்னை மன்னிக்க மாட்டார்னு சொல்லிவிட்டார் யார் சொல்லலான்னு சொல்லி மனவேதனைப்பட்டு யார் சொல்றா, அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு தடவை சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுபக்கர் அவர்களே அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அபுபக்கர் அவர்களே அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அபுபக்கர் அவர்களே அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறபொழுது இது ஒரு புழுக்கம். அங்க உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு மன சங்கடம், என்னடா இது, நம்முடைய நண்பர் தானே, மன்னிப்பு கேட்பதற்காக வந்தாரே, அவரை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோமேன்னு சொல்லி அவரு என்ன செய்யல, இருக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் ஓடுறாரு, எங்க, அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு அவரு போறாரு. போனா அங்க இல்ல, அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா எங்க இருக்கிறாங்க, அவங்க தான் இங்க வந்துட்டாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க, இங்க வந்தா சரின்னு சொல்லிட்டு அங்கதான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வராரு. யாரு? உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் எங்க வராங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வராங்க. வந்தா உமர் ரதியல்லாஹு தஆலா அங்க வருகின்ற பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மூஞ்சிலாம் அப்படி பயங்கரமா ஆயிடுச்சு. யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் எல்லாம் அப்படியே சிவந்த நிறத்தில் மாறிவிட்டது. ஏன்னா அவ்வளவு கோபமான ஒரு பார்வை. இந்த கோப பார்வையை பார்த்து விட்டு பக்கத்துல அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதட்டத்தோடு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், வல்லாஹி அனக்கும் தாலும், வல்லாஹி அனக்கும் தாலுலமே, அல்லாஹுடைய திருத்துதரே, நான் தான் தவறு செஞ்சிட்டேன், நான் தான் தவறு செஞ்சிட்டேன். என்னது? அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருடைய அந்த முகத்தை பார்த்து அவரின் மீது கடுமையான கோபப்பட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவார்களோ அப்படின்னு பயந்து கொண்டு என்ன செய்யறாங்க, அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், வல்லாஹி அனகுன்ட அலமே, நான் தான் அநீதி இழைத்து விட்டேன் யார ரசூலுல்லான்னு சொல்லி ரெண்டு தடவை சொல்றாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னாங்க, அன்னல்லாஹ பாஸனி இலைக்கும், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களின் பக்கம் என்னை திருத்துதனாக அனுப்பி வைத்தான். ஃபகுல்தும் கதபதே, நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினீர்கள், நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தினீர்கள். ஃபகால் அபூபக்கர், அபூபக்கர் மாத்திரம்தான், சதக வாவுசானி பி நஃப்ஸிஹி வமாலிஹி, என்னை உண்மைப்படுத்தினார், அவருடைய பொருளாதாரத்தை எனக்காக செலவு செய்தார், அவருடைய உயிரை உடமையை அனைத்தையும் இந்த மார்க்கத்திற்காக இழந்தார். அப்படிப்பட்டவரின் மீது நீங்கள் கோபம் கொள்கிறீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள். அவர் மன்னிப்பு கேட்டு வராரு, தன்னுடைய வெட்கத்தை விட்டு மன்னிப்பு கேட்டு வராரு. அவருக்கு மன்னிப்பு அளிக்காமல் இருக்கிறீர்களா? வஹல் அன்தும் தாரிகுனி சாஹி சாஹிபி அப்படின்னு சொல்லி என் ரெண்டு தடவை சொல்றாங்க. எப்படி வஹல் அன்தும் தாரிகுனி சாஹிபி, என்னுடைய இந்த என்னுடைய நண்பரை எனக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா, எனக்காக நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்ன செய்தியும் நம்ம ஹதீஸுகள்ல பாக்குறோம். அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஃபமா ஊதிய பாதகா, அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டுச்சு, நிம்மதியா இருந்தாங்க. இப்ப நம்ம எதற்காக சொல்ல வருகிறோம்னு சொன்னால், ஒரு நண்பர்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே, குடும்பத்துக்கு மத்தியிலே, ஒரு இயக்கங்களுக்கு மத்தியிலே கசப்புணர்வுகள் ஏற்படத்தான் செய்யும். மனிதன் தானே, கசப்புணர்வுகள் ஏற்படத்தான் செய்யும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது அதை விரிசல்களாக ஆக்கி அதை பெரிசுப்படுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய நீண்ட இடைவெளியை ஏற்படுத்தாமல் என்ன செய்யறது, வெட்கத்தை விட்டு மன்னிச்சிருங்க பாய், வெட்கத்தை விட்டு மன்னித்திருங்க பாய், இந்த யூக பார்க்க கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சமுதாயம் என்னங்க, ஒற்றுமை மிகுந்த சமுதாயமா இருக்குமா இல்லையா? இப்ப இதெல்லாம் உதாரண புருஷர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்யணுங்க, படிப்பினையை பெற வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயம், எதற்கு வெட்கப்படக்கூடாது என்று சொன்னால், உங்களுக்கு சில வாய்ப்புகள் அல்லாஹ்வா ஏற்படுத்தி கொடுப்பான், சில வாய்ப்புகளை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அதை நீங்கள் வெட்கப்பட்டு அதை இழந்துடக்கூடாது. சில ஆட்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மாதிரியான ஒரு சலுகைகளை வாய்ப்புகளை கொடுப்பான். அந்த வாய்ப்புகள் வருகின்ற பொழுது எனக்கு வெக்கமா இருக்குங்க, நான் எப்படி மேலே ஏறி பேசுறது என்றெல்லாம் பயந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, அந்த வாய்ப்புகளை தட்டி கழிக்க கூடாது. பாருங்க, அந்த மாதிரி சஹாபாக்குடைய வரலாறுகள்ல நடந்திருக்குது. தன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் தன்னை யார் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், நிரூபிச்சிடணும். பாருங்க, சஹாபாக்குடைய வரலாறுல அப்துல்லாஹிப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவையில அமர்ந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க சஹாபாக்களுக்கு மத்தியில். என்ன கேள்வி என்று கேட்டால், இன்ன மின ஷஜரி ஷஜரா லா இஸ்குத்து வரக்கஹா வஹிய மஸலுல் முஸ்லிம், அதாவது மரங்களிலே ஒரு மரம் இருக்கிறது, மரங்களிலே ஒரு மரம் இருக்கிறது, லா இஸ்குத்து வரக்கஹா, அதனுடைய இலை உதிராது, அது முஸ்லிம்களுக்கு உதாரணம், அது முஸ்லிமுக்கு உதாரணமான மரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அப்படி சொல்றாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிகிறது அது எந்த மரம் என்று, அவங்களுக்கு தெரியுது என்ன மரம் சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொத்தாம் பொதுவாக கேட்கிறாங்க, யாருக்கு தெரியுது சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவருக்கு மனசுக்குள்ள இருக்குது, தெரியுது, ஆனா வெட்கப்பட்டுட்டு என்ன செஞ்சிடறாரு, அப்படியே இருந்துடுறாரு, வெட்கப்பட்டுட்டு சொல்லாம இருந்துடுறாரு. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்க யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய நஹ்லா, அது பேரித்த மரம், பேரித்த மரம் தான் என்ன செய்து, அதனுடைய இலைகள் உதிராது, அது ஒரு முஸ்லிமுக்கு உதாரணமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அவர் சொல்றார், உடனே போய் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாரு, அல்லாஹ்வுடைய திருத்துதரி மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு, எனக்கு மனசுக்குள்ள தெளிவா அதோட ஆன்சர் தெரிஞ்சிச்சு, அவன் நான் என்ன செஞ்சிட்டேன், வெக்கப்பட்டுட்டு சொல்லாம இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, அப்ப அவங்களுடைய தந்தை சொன்னாரு, நீ அதை மட்டும் சொல்லி இருந்தனா எனக்கு இது இது கிடைக்கிறத விட அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், எல்லாமே அதுதான் நினைப்போம். ஒரு ஒரு மகன் ஒரு இடத்துல மேடை ஏறி அல்லது கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது தந்தை பூரித்து போவாரா இல்லையா? அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, நீ அதுக்கு மட்டும் சரியான ஆன்சர் சொல்லியிருந்தனா, உன் மனசுல இருந்ததை வெக்கப்படாம நீ சொல்லியிருந்தனா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்பா, இது இது எனக்கு கிடைப்பதை விட அதுதான் எனக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது, ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது என்ன செய்யணும் சொன்னா, நமக்கு தெரிந்ததை நாம் என்ன செஞ்சிடணும், வெளிப்படுத்தி விட வேண்டும். இதுல வெக்க உணர்வே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இரண்டாவது என்ன செய்ய, நம்ம கூட நிறைய சகோதரர்கள் சொல்லுவோம், நீங்களும் ஒரு பேச்சாளராக ஆகலாம், மேல ஏறி பேசுங்க, ஒரு நாலு பேருக்கு மத்தியில் பேசுங்க, அடுத்தது நீங்க ஜும்மா நடத்துங்க என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது கூட அது எப்படி அன்ற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான உதாரணங்களை நமக்கு தருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும், அதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொண்டு, ஏன் நம்மளால முடியாது, நம்மளால முடியும் என்று நினைத்து வெட்கத்தை விட்டு என்ன செஞ்சிடணும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், அதுக்கு பிறகு என்ன செஞ்சிடும், பழகிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யணுங்க, ஆளாக வேண்டும். பாருங்க, இதே போல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய சஹாபி, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சஹாபியுடைய வாழ்க்கையில அவங்க அந்த சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்தினார்கள், வெட்கப்படாமல் சிறுவராகத்தான் இருக்கிறார்கள், இளைஞராக இருக்கிறார்கள், அதை வந்து என்ன செய்யாம வெட்கப்படாம தனக்கு தெரிந்த விஷயங்களை மிக ஆணித்தரமாக சொன்ன விஷயங்களை எல்லாம் ஹதீஸுகள்ல பாக்குறோம். உமர் ரதியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் உமர் ரதியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பத்ரு யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபக்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை தருவாங்க. பத்ரு சஹாபக்களுக்குன்னு ஒரு முக்கிய இடத்தை தருவாங்க. ஏன்னா அந்த காலத்துல பத்ருலே கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, எல்லாம் பாவங்களையும் மன்னிச்சுட்டேன்னு எல்லாம் சொல்றான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சஹாபாக்கள் அவங்களா. அப்ப உமர் ரதியல்லாஹு தஆலா பத்ரு சஹாபாக்கள் என்று ஒரு இடத்தை வைத்திருந்தார்கள். அவர்களை தனியா அழைக்கிறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறது, இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் யாரையும் வைத்திருந்தார்கள் சொன்னா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களையும் வைத்திருந்தாங்க. அப்ப அவங்களே கேட்பாங்களாம், பத்ரு சஹாபாக்களே கேட்பாங்களாம், என்ன இவரை போல எங்களுக்கு நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்கு, இவர் வயசுல எங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரை மாத்திரம் எங்க கூட நீங்க அமர வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது கூட அவங்க உமர் ரதியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னஹு இன்னஹு மிம்மன் கத அலிம்தும், நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய கல்விமான்களில் இவரும் ஒரு கல்விமான், நீங்க அறிந்து வைத்திருக்கிறீர்களே அப்படிப்பட்ட அறிவாளிகளில் இவரும் ஒரு அறிவாளி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இதை நிரூபிக்கணுமே, அவர் கல்விமான் தான், அவர் கல்வியாளர் தான் அப்படின்னு நிரூபிக்கணுமே. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் அந்த பத்ரு சஹாபாக்கள் அழைக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைக்கிறாங்க, வராங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க, என்னை எதற்காக உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்தார்கள் என்று கேட்டால், நான் கருதுகிறேன் என்னை நான் யார் என்பதை அவங்களுக்கு முன்னாடி நிரூபிக்கணும் என்பதற்காகத்தான் என்னை அழைத்தார்கள் என்று நான் கருதுகிறேன் சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்களே சொல்றாங்க. அழைச்சிட்டு ஒரு திருக்குர்ஆனுடைய 110வது அத்தியாயம், யாருக்காவது தெரியுமா 110வது அத்தியாயம், இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த சூராவை ஓதுறாங்க யாரு, உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள். சூரத்து நஸ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை, இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا என்று சொல்லக்கூடிய இந்த சூராவை ஓதிட்டு இதற்கு விளக்கு சொல்லுங்க, யார்கிட்ட, பத்ரு சஹாபாக்கள்கிட்ட விடுறாங்க, இதுக்கு நீங்க விளக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது இல்ல விளக்கு இருக்குதான்னு சொன்னி சில சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நாம வரும் பொழுது அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், புகழணும், அவனை தூய்மைப்படுத்தணும், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுதான் அதுல சொல்லுது. உண்மையிலேயே இதாஜான சுருவாய் வல்பத்தக என்ன செய்யுங்க, உங்களுக்கு வெற்றியும் அல்லாஹுடைய உதவியும் வருகின்ற பொழுது என்ன செய்யுங்க, நீங்க அல்லாஹை புகழுங்கள், மக்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் அணி அணியாக வருவதை நீங்கள் பார்த்தால் என்ன செய்யுங்க, அல்லாஹை புகழுங்கள் அப்படின்னு தான் வருது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, சில சஹாபாக்கள் அதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க, சில சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இதற்கு நீங்க என்ன விளக்கு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க, இதற்கு நீங்க என்ன விளக்கு சொல்றீங்க, இவங்க சொன்ன மாதிரி தானா அல்லது வேற ஏதாவது விளக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இல்ல இதற்கு வேற விளக்கம் இருக்கிறது, இந்த சூரா, இந்த 110வது சூரா இருக்குது இல்லையா, இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றியும் அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் என்று வரக்கூடிய அந்த வெற்றி என்பது மக்கா வெற்றி. மக்கா வெற்றி அது அது மாத்திரமல்ல, இந்த சூனா எதை அறிவிக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் நெருங்கி விட்டது, மரணம் நெருங்கி விட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய ஆயத்து இது, அத்தியாயம் இது. வெற்றி என்பது மக்காவுடைய வெற்றி தான். அப்ப மக்காவை வெற்றி கொண்டு விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மரணம் நெருங்கி விட்டது என்று பொருள். இதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? இதைதான் நான் விளங்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கூட உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீங்க என்ன விளங்கி வச்சிருக்கீங்களோ அதுதான் எனக்கும் விளங்கி இருக்கு. ஒரு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது தன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வழங்கப்பட்டால் என்ன செய்யணும்? நம்முடைய திறமையை நாம் என்ன செய்ய கூடாது? மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெட்கப்பட்டு இருந்துவிடக் கூடாது. மாறாக என்ன செய்யணும்? அதை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் நாம் என்ன செய்யறோம், இந்த ஹதீஸுகளின் மூலமாக பார்க்கிறோம். அதே போல சில இடங்கள், சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, நீங்க என்ன செய்ய கூடாது? வெட்கப்பட்டு என்ன செய்ய கூடாது? ஒதுங்கி போய்விடவே கூடாது. அதுல நாம் என்ன செய்யணும்? கலந்து கொண்டால் அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகும். அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகும். ஒரு அவை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு அவை பேசப்படுகிறது. சில ஆட்கள் என்ன செய்வாங்க? வெட்கப்பட்டு முன்னடிங்க உட்கார்ந்தா அஜித் ஏதாவது கேள்வி கேட்டுருவாரோ, அல்லது ஏதாவது நம்ம பிடிச்சி சொல்லுங்க பாயின்னு சொல்லிடுவாரோ என்று ஒரு வெட்கப்படுவாங்க. வெட்கப்பட்டு என்ன செய்யறது? முன் சஃபுக்கு வர்றதில்லை, முன்னாடி யாரும் உட்காரதில்லை, எங்க தூண் இருக்குதோ அங்க போய் என்ன செஞ்சுக்கிறது? சாஞ்சி உட்கார்ந்துக்கிறது. இந்த மாதிரியான ஒரு காட்சி நம்ம பாக்குறோமா இல்லையா? ஆனா இது வந்து ஒரு நல்ல விஷயமா என்று கேட்டால், ஒரு முஸ்லிமுக்கு உரிய ஒரு விஷயமா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய விஷயமா என்று கேட்டால் நிச்சயமா இல்ல. சஹாபாக்களுடைய வரலாறுல பாக்குறோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அவையில உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சஹாபாக்களோட இப்ப மூணு பேர் வராங்க, ரெண்டு பேர் உட்கார்ந்துடுறாங்க. ஒருத்தவரு என்ன செஞ்சிட்டாரு? போயிடுறாரு. தேவையில்லை, என்ன டெய்லி தான் நடக்குது பயானு, வார வாரம் தான் நடக்குது, என்னத போய் பேச போறாங்க அப்படின்ற மாதிரி சில ஆட்கள் போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யறாரு? அவரு போய் விடுகிறார். இப்ப இந்த நேரத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் எல்லாம் முடிச்சுட்டு சொல்றாங்க, மூன்று பேரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முதலாவது வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு? பார்த்தாரு எங்க இடம் காலியா இருக்கிறதோ அந்த காலி இடத்துல வந்து உட்கார்ந்தார். அல்லாஹின் பக்கம் அவர் நெருங்கி வந்தார். அல்லாஹும் அவரை என்ன செஞ்சுக்கிட்டான்? அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்னாடி வந்து உட்கார்ந்தாரு. அல்லாஹும் என்ன செஞ்சுக்கிட்டான்? அவரை அரவணைத்துக் கொண்டான். இன்னொருத்தர் வந்தாரு, வெக்கப்பட்டுட்டு எங்க நம்ம போய் முன்னாடி உட்கார்றது அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் உட்கார்ந்தாரு. வெக்கப்பட்டுட்டாரு. அல்லாஹும் என்ன செஞ்சிட்டான்? நீ வெக்கப்பட்டியா, நானும் வெக்கப்படுறேன்னு சொல்லிட்டு அவரை அப்படியே விட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரராக ஆக முடியல அவரால். இன்னொரு புறக்கணித்து போய்விட்டார். அல்லாஹும் அவரை என்ன செஞ்சிட்டான்? புறக்கணித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆகே நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அதாவது வெட்கம் என்பது நிச்சயமாக மார்க்கத்தில் கட்டாயம், சுஹபத்து மினல் ஈமான், ஈமானுடைய ஒரு கிளை என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை, எல்லளவும் சந்தேகம் இல்லை, இது இருக்க வேண்டும். அந்த வெட்கம் இருந்தால்தான் நாம பல காரியங்களை என்ன செய்வோம், அருவறுக்கத்தக்க ஆபாசங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு, நாம் சொன்ன இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு வெட்கப்படாதீர்கள், கூச்சப்படாதீர்கள், தயக்கவே வேண்டாம். இவைகளை எல்லாம் நிதானமாக கேட்டு என்ன செய்யுங்க, தெரிந்து கொண்டு அந்த வெட்க உணர்வை விட்டுவிட்டு மாக்கும் சொன்ன அந்த வெட்கத்தை கடைபிடிங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் அத்தகைய நேர்வழியிலே செலுத்துவானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.